வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்று முதல் எஸ்தரின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த எஸ்தரின் புத்தகத்தை எழுதியது யார்? இது தெளிவற்றதாய் காணப்படுகிறது. எஸ்தர் 9:29 பார்க்கும்பொழுது மொர்தேக்கா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. மேலும் எஸ்தர் 4:14 கவனியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இஸ்தர் வேத புத்தகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க புத்தகம். ஏனென்றால் கர்த்தருடைய பெயரே அந்த புத்தகத்திலே இல்லை. ஆனால் தேவனை அறியாத அந்த அரசனை குறித்து 192 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்தரோ மொர்தேக்காயோ ஜெபித்த ஜெபம் குறிப்பிடப்படவில்லை. இஸ்தரின் புத்தகத்தை புதிய ஏற்பாட்டிலே யாரும் எடுத்து ஆளவில்லை. சாதாரணமாக கூட இஸ்தரின் சரித்திரத்தை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. இது வினோதமான ஒரு புத்தகமாயிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முழு உலகத்தையும் ஆண்ட அரசபையிலே நடைபெற்ற காரியங்களையும் இங்கே நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு காரணத்தினாலேயும் இது வழக்கத்திற்கு மாறான ஒரு புத்தகமாய் இருக்கிறது. ஒரு பெண்ணின் பெயராலேயே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே 2 புத்தகங்கள் தான் பெண்களின் பெயரை கொண்டதாயிருக்கிறது, ரூத் மற்றும் எஸ்தர். ரூத்தின் புத்தகத்திலே மீட்பை குறித்து வாசிக்கிறோம். அது அன்பின் அடிப்படையிலான சரித்திரம். தேவன் நம்மை முதலாவது நேசித்தபடியினாலே நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் நம்மை நேசித்தபடியினாலே தம்மையே நமக்காக தியாக பலியாக கொடுத்தார். எஸ்தரின் புத்தகத்திலே தேவனுடைய பாதுகாவலை குறித்து நாம் படிக்கிறோம். தேவனுடைய அருளை குறித்து நாம் பார்க்கிறோம். உபாம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டுவரும் முன்னதாக அவருடைய சரித்திரத்தை குறித்து அவர்களுக்கு சொன்னார். பாபிலோனின் சிறையீர்ப்பை குறித்து சொன்னார். எருசலேமை ரோம சாம்ராஜ்யம் அழிக்கும் என்பதையும் சொன்னார். அது கூறியது போலவே நடைபெற்றது. அதேவேளையிலே உபாமும் 31:18 தேவன் சொல்லும்பொழுது, அவர்கள் வேறே தெய்வங்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் என்று சொன்னார். இஸ்தரின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுதும் தேவன் தம் முகத்தை அவர்களுக்கு மறைத்திருந்தார். என்றாலும் மறைவான நிழலிலே நின்று அவர்களுக்கு அருளை கொடுத்துக் கொண்டிருந்தார். எனவே இஸ்தரின் புத்தகத்திலே தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே அவருடைய ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பாபிலோனிய சிறையிருப்பிலே 70 அவர்கள் இருந்த காலத்திலே கோரேஸ் ராஜா ஒரு கட்டளை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்றான். அந்நாட்களிலே எல்லாரும் திரும்பிச் செல்லவில்லை. 60,000 குறைவான ஜனங்களை திரும்பிச் சென்றார்கள். இதை குறித்து இஸ்ரா நெகேமியா புத்தகங்களிலே நாம் படித்தோம். மேலும் ஆகாய் சகரியா புத்தகங்களிலேயும் அவர்கள் திரும்பி வந்த காலகட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியென்றால் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பாத ஜனக்கூட்டத்தை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பாத எண்ணற்ற யூதர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறியிருக்கிறார்கள். அன்றும் கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தாலும் பலர் திரும்பிச் செல்லவில்லை. அன்றைக்கே அவர்கள் திரும்பிச் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அதையே அவர் கட்டளையிட்டார். எனவே இப்பொழுது திரும்பிச் செல்லாதவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இல்லை. இப்படி திரும்பிச் செல்லாத மக்களை குறித்த சரித்திரத்தை நாம் பார்க்க முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதுதான் எஸ்தரின் புத்தகம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் திரும்பிச் செல்லாத மக்களின் வரலாற்றிலிருந்து ஒரு பக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த காரணத்தினாலே எஸ்தரின் புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகமாயிருக்கிறது. இந்த புத்தகத்திலே கர்த்தரை புதிய ஒரு வகையிலேயே நாம் பார்க்கிறோம். அந்த யூத ஜனங்கள் அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாவிட்டாலும் தேவன் அவர்களுக்கு தமது அருளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கிறார், பராமரிப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகத்திலேயும் ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம் பார்க்கிறோம். மீட்பை குறித்து யாத்ரா புத்தகத்திலேயும், மீட்பில் அடங்கியிருக்கிற அன்பை குறித்து ரூத்தின் சரித்திரத்திலேயும், மனம் திரும்புதலை குறித்து யோபுவின் புத்தகத்திலேயும், உயிர்த்தெழுதலை குறித்து யோனாவின் புத்தகத்திலேயும் கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது எஸ்தரின் புத்தகம் தேவனுடைய அருளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யூத ஜனங்கள் அந்நிய தேசத்திலே இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். தங்களுடைய தேசத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற கட்டளையை உதாசீனப்படுத்தி தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள். அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். அவரை விட்டு தூரமாயிருந்தார்கள். பிரச்சனைகள் வந்தபொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடவில்லை. முதல் முறையாக அவர்கள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே வந்தபொழுது கர்த்தரின் பாடல்களை எப்படி இந்த அந்நிய தேசத்திலே பாடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களால் பாட முடியவில்லை. சீயோனை நினைத்து உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சீயோனை மறந்துவிட்டார்கள். உண்மையை சொல்லப்போனால் சீயோன் இடிபாடுகளுக்குள் இருந்தது. அவர்கள் திரும்பிச் செல்ல விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். சங்கீதம் 137:6 பாருங்கள். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. இப்பொழுது அவர்கள் கர்த்தரை துதிக்கிறதில்லை, அவரிடத்திலே ஜெபிக்கிறதும் இல்லை. எனவே இந்த எஸ்தரின் புத்தகம் ஒரு குறிப்பிடத்தக்க புத்தகமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவர் அவர்களை மறந்து போகவில்லை. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் தேவனை மறந்து அலைந்த காலங்களிலேயும் தேவன் உங்களை நினைத்துக் கொண்டேதான் இருந்தார். இப்பொழுதும் அவர் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் அவரை புறக்கணித்து விட்டால் பின்னர் எப்படி அவர் அவர்களை வழிநடத்த முடியும்? அதுதான் அவருடைய அருளின் கரம் செய்வது. தேவனுடைய அருளையும் பராமரிப்பையும் எஸ்தரின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் பராமரிக்கிறவராயிருக்கிறார். மனுக்குலத்திற்கு அவர் அருள் மிக முக்கியமானது. மிருக ஜீவன்களையும் அவர் பராமரிக்கிறார். காணக்கூடியவைகளையும் காணக்கூடாதவைகளையும் அவர் பராமரிக்கிறார். சிறந்த நோக்கத்திற்காக நன்மையையும் தீமையையும் அவர் பராமரிக்கிறார். இதன் பொருள் என்ன? இறுதியிலே அவருடைய சித்தமே நிறைவேறும். சங்கீதம் 103:19 கவனியுங்கள். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கவனித்தீர்களா? மேலும் எபேசியர் 1:11 நாம் வாசிக்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்கிறார். எபேசியர் 1:11, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மீட்புக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கே. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். அவருடைய கரத்திலிருந்து கை நழுவி போய்விட்டது என்று சிலர் சொன்னாலும் அவரே எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். தேவனுடைய பராமரிப்பை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலகத்தை குறித்த 3 வார்த்தைகளை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். முதலாவதாக சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு என்று சொல்லும்பொழுது தமது வார்த்தையினாலே தேவன் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சிலர் இந்த அண்ட சராசரங்களும் தானாக உண்டானது என்று சொல்லுவார்கள். உலகம் உண்டானதை குறித்து 1 யூகமாக சொல்லலாம், 2 அது வெளிப்படுத்தப்படலாம். தேவன் வெளிப்படுத்திய காரியங்களை விசுவாசத்தினாலே நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனே இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அந்த விசுவாசம் எப்படி வருகின்றது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கிறோம். 1, நீங்கள் சிருஷ்டிப்பை நம்ப வேண்டும், அல்லது உங்கள் யூகத்தை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த உலகத்தை குறித்து 3 ஒரு விளக்கம் கிடையாது. 2, நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை பராமரிப்பது. இது மிக அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனுடைய பராமரிப்பிலேதான் இந்த உலகம் இருக்கிறது. தேவனுடைய கிருபையிலேதான், அருளிலேதான் இந்த உலகம் இருக்கிறது. எபிரேயர் 1:3 பார்க்கும்பொழுது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கொலோசேயர் 1:17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பது எப்படி? ஒரு கடிகாரம் ஓடுவது போல தொடர்ந்து எல்லாம் அந்தந்த காலகட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்றால் அது எப்படி நடைபெறுகிறது? சரியாக அது ஓடிக்கொண்டிருப்பதனாலேதான் மனிதன் ஆகாய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களுக்கு ராக்கெட்டுகளை அனுப்ப முடிகிறது. ஒரு கடிகாரத்தைப் போல மிகச் சரியாக அத்தனையும் சுழன்று கொண்டிருக்கிறது. யார் இதை ஓடச் செய்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை செய்கிறார். அவர் வார்த்தையின் வல்லமையினாலே அனைத்தையும் அவர் தாங்கி நடத்துகிறார். 3 நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை தேவனுடைய அருள். இந்த வார்த்தையைத்தான் எஸ்தர் புத்தகத்திலே நாம் கவனிக்கப் போகிறோம். இதே வகையாகத்தான் இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் பராமரிக்கிறார். நாளைய தினத்திற்குள்ளே அதை கடந்து செல்ல செய்கிறார். கர்த்தரே அதை எப்பொழுதும் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் நின்றபொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் பலியை குறித்து எண்ணிய பொழுது பலிக்கான ஆட்டை தவிர மற்றெல்லாம் இருந்தது. நடந்தது என்ன? வாசிக்கிறேன், ஆதியாகமம் 22:7-8 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு, என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே மலையின் முகட்டிலே எருசலேமிற்கு வெளியே தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்து சிலுவிலே அடிக்கப்பட்டார். நமக்காக கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டிதான் அவர். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லும்பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்றார். தேவனே நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்தெந்த காலகட்டங்களிலே எதை கொடுத்து நம்மை பராமரிக்க வேண்டுமோ அதை கொடுத்து நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். இவ்வாறு செய்யும் பொழுது மனித நிகழ்ச்சிகளிலேயே தேவனுடைய கரத்தை நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். ஓட்டிச் செல்லும் வாகனத்தின் முன்பகுதியிலே அவரை காணவில்லை என்றால் பின்பக்கத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். எங்கே செல்ல வேண்டும், எங்கே திரும்ப வேண்டும் என்பதை அவரே கூறுகிறார். தேவனே வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பெரிய கதவுகளையும் சிறிய முலையிலே ஆடும்படியாக செய்கிறவர் தேவனே. ஒரு சிறு குழந்தையின் அழுகுரலையும் பார்வோனின் மகளின் இருதயத்தையும் நைல் நதி அண்டையிலே உண்டாக்கியவர் அந்த தேவன். பார்வோனின் மகள் குழந்தை மோசேயை தூக்கும்படியாக குழந்தை மோசேயை கிள்ளிவிட்டவர் அவர் என்று சொல்லலாம். அந்த அழுகுரல் இளவரசியின் நெஞ்சை தொட்டது. இதை பயன்படுத்தி தனது ஜனங்களின் முடிவை அவர் மாற்றினார். அதுதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வது, அதுதான் கர்த்தருடைய அருள். எஸ்தரின் புத்தகத்திலே தேவனுடைய செயல்பாட்டை மிக தெளிவாக நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். அவருடைய பெயர் இந்த புத்தகத்திலே காணப்படாவிட்டாலும் அவருடைய செயல்பாடுகளை இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலேயும் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் 1வது அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். தேவனை அறியாத மக்கள் கூட்டத்திலே உள்ள ஒரு சரித்திரத்தின் பகுதி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக கர்த்தர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார், பொறுப்பெடுக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காக தேவனை அறியாத ஒரு ராஜ்யத்தின் ஒரு சட்டத்தோடு கூட இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம். குடும்ப உறவிலே பிரச்சனை, ஒரு தனி குடும்பத்திலே உண்டான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைய உலக நாடுகள் தொடர்பானதாய் அது மாறுகிறது. இஸ்தர் 1:1 இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேர்வின் நாட்களில் சம்பவித்ததாவது. இந்தியா தேசத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே இந்த இடத்திலே தான் நாம் பார்க்கிறோம். அகாஸ்வேர் என்பது அந்த மனிதனின் பெயர் அல்ல, அது ஒரு பட்டம். உயர்ந்த தகப்பன் என்பது அதன் பொருள். எப்படி பார்வோன் என்பது எகிப்து நாட்டு அரசனுக்கு பெயரோ, சீசர் என்பது ரோம சக்கரவர்த்தியின் பெயரோ, அதுபோலவே மேதியா பெர்சியா ராஜாவான ஆகாஸ்வேறு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்தரின் புத்தகத்தில் பார்க்கிற ஆகாஸ்வேறு ஜெரக்சஸ் என்ற அரசன் என்று சொல்லப்படுகிறது. இவனே இந்த ராஜ்யத்தை ஒரு உயர்வான நிலைமைக்கு கொண்டு சென்றவன். கிழக்கு பகுதியானது மேற்கே செல்வதற்கு முயற்சி எடுத்த கடைசி மனிதன் இவன்தான். இது மிக உன்னதமான ஒரு முயற்சி. இங்கிலாந்து நாட்டு மியூசியத்திலே 1907 வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்திலே இந்த அகாஸ்வேறு எஸ்தர் இவர்களின் குமாரன்தான். ஏசாயா 44:28 45:1 நாம் பார்க்கிற கோரேஸ் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 ஆண்டுகளையும் ஆண்டவன் இந்த ஜெராக்சஸ். அந்நாட்களின் உலக மையத்தை அவன் ஆண்டு வந்தான் என்று சொல்லலாம். எஸ்தர் 1:2-3 ராஜாவாகி அகாஸ்வேறு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3வது வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அந்த நாட்களின் விருந்தை இந்த நாட்களின் எந்த ஒரு நிகழ்ச்சியோடும் நாம் ஒப்பிட முடியாது. 127 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எத்தனை பேர் வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஒருவேளை 1500 2000 மக்களோ அந்த விருந்திலே பங்கு பெற்றிருப்பார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணம் அங்கே செலவு செய்யப்படுகிறது. உலக வரலாற்றிலேயே மிக சிறப்பான ஒரு நாள் அது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்குள்ளே எப்படி தேவன் பிரவேசிக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானுள்ளே, தேவன் மறைவாக நின்று தன்னுடையவர்களுக்கு அருளை கொடுக்கிறார். மறைவாக நின்று தன்னுடையவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 4 வசனம், அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். 181 நாட்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. எண்ணி பார்த்தீர்களா? 6 மாதங்களாக இந்த கொண்டாட்டம். பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த 15வது லூயிஸின் தகப்பனார் இந்த விருந்தை குறித்து தனது நாட்டு பொருளாளரோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்படி இவ்வளவு பெரிய விருந்திலே அந்த அரசன் பொறுமையோடு பங்கு பெற்றானோ என்றார். அதை கேட்ட அந்த பொருளாளர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு பெரிய விருந்தை ஆசரிப்பதற்கு எப்படித்தான் பணம் செலவு செய்தாரோ என்றான். அந்த விருந்தானது செல்வ செழிப்பும் அந்த ராஜாங்கத்தின் செழுமையையும் வெளிப்படுத்தின. இந்த விருந்திற்கான காரணம் வெளிப்படையாக தெரியக்கூடியதாயிருக்கிறது. தனது எல்லா நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் கொண்டுவரப்பட்டிருந்தார்கள். கிரீஸ் நாட்டை கைப்பற்றுவதற்காக எல்லா தேசங்களின் படையும் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்நாளின் உலகளவிலான மேலான அரசன் தான் என்பதையும் வெளிப்படுத்துவதற்காக அவ்வாறு செயல்பட்டான் என்று சொல்லலாம். தனது முயற்சியிலே அவன் வெற்றியும் கண்டான். தான் செய்யப்போகிற யுத்தத்திற்காக தன்னால் செலவழிக்க முடியும் என்பதை தனது அதிகாரத்தின் கீழ் இருக்கும் மற்ற அரசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இந்த விருந்தானது ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனற்ற ஒரு விருந்தாய் இருந்தது. உலகத்தை பாதிக்கும் தீர்மானங்கள் எடுக்கப்படும் தேவனற்ற அரசாங்கங்களிலேயும் தேவன் தலையிட முடியும் என்பதையே இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மீண்டும் கூறுகிறேன், உலகத்தை பாதிக்கும் தீர்மானங்கள் எடுக்கும் தேவனற்ற அரசாங்கத்திலேயும் தேவன் தலையிட முடியும். இங்கே தேவனுக்கு எந்தவிதமான இடமும் இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக அவர் ஆளுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தன்னுடைய சொந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். எஸ்தர் 5 வசனம், அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். இந்த ராஜாங்க விருந்தானது கடைசி 7 நாளிலே உச்ச நிலைமைக்கு சென்றது. அந்த கடைசி நாளிலே பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் விருந்து கொடுக்கப்பட்டது. எஸ்தர் 6 வசனம், அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இள நீளமும் ஆகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னாலான வெள்ளியினாலான ஆபரணங்கள் மற்றும் தொங்கு திரைகள் ராஜாங்கத்தின் செல்வ செழிப்பை வெளிப்படுத்துகின்றன. இந்த ராஜாங்கத்தின் அழிவுகளின் மத்தியிலேயும் பெர்சியா தேசத்தின் செல்வ செழிப்பு விளங்குகின்றதாம். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பெர்சியா தேசத்தின் 2500வது ஆண்டு விழா அந்த இடத்திலே நடைபெற்றது. அப்பொழுது எடுக்கப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் வெளியிடப்பட்ட பத்திரிகைகளும் அந்த செல்வ செழிப்பை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. இன்று அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலே ஏழ்மையின் சூழ்நிலை இருப்பதனாலே இந்த விழாவை குறித்து குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அன்று ஜெரக்ஸஸ் ஏற்படுத்திய விருந்தானது நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. உலக சரித்திரத்தின் கோணத்திலே இதை நாம் பார்க்கும்பொழுது இந்த பெரிய விருந்தை இந்த அரசன் கொடுப்பதற்கான காரணம் வரப்போகிற யுத்தத்திற்காக தனக்கு கீழ் இருந்த எல்லா ராஜ்யங்களின் உதவியும் தனக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தியது. ஒரு பெரிய யுத்தத்தை அவனால் நடத்த முடியும் என்பதை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்று எண்ணினான். இதை உறுதிப்படுத்த அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலேயும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கார் கம்பெனி புதிய ஒரு காரை அறிமுகம் செய்யும்பொழுது உலகம் முழுவதும் இருந்து தன்னுடைய காரை விற்பனை செய்யும் அத்தனை பேரையும் வரவழைத்து மிகப்பெரிய ஒரு விருந்து செய்ததாம். அதாவது மற்றவர்களுடைய ஆதரவை தேடிக்கொள்வதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது. மனிதனுடைய இயற்கை சுபாவம் அன்று இருந்தது போலத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இப்பொழுது இந்த மேதிய பெர்சிய ராஜாங்கத்தின் அரசனான ஜெரக்சஸ் யுத்தத்திற்கு செல்ல ஆயத்தமாக்கப்படுகிறான். இதற்கு முன் அறிவிப்பாக உதவி தேடிக்கொள்ளும் வண்ணமாக தனக்கு கீழிருந்த எல்லா அரசர்களையும் ஒன்று கூட்டினான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனை அறியாத மக்கள் தங்கள் பணித்திட்டங்களுக்கு மக்களுடைய ஆதரவை சம்பாதிக்க அவருடைய வயிற்றிற்கு விருந்து கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கருத்தாக கர்த்தருடைய பணி செய்ய திட்டமிடும் பொழுது தன்னுடைய முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். இதை குறித்து பலருக்கு அறிவிப்பு கொடுப்பார்கள் என்றால் அவர்களோடு இணைந்து ஜெபிப்பதற்காக கொடுக்கப்படும் அறிவிப்பாகவே அதை ஏற்று ஆத்தம பாரத்தோடு செய்யப்படுகின்ற கர்த்தருடைய பணிக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையுமாயிருக்கிறது. தேவனற்ற ராஜ்யங்களின் மத்தியிலேயும் அரசாங்கங்களின் மத்தியிலேயும் ஆலோசனைகளின் மத்தியிலேயும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் மறைவான விருந்தினராக அத்தனையையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் இருக்கும் சூழ்நிலைகளை அவர் மிக உன்னிப்பாக கவனிக்கிறார் என்று சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து தேவனுக்கு தெரியுமா என்ற கேள்விக்குறியோடு, சந்தேகத்தோடு, கவலையோடு அல்லது பயத்தோடு இன்றைக்கு இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்தவர்களாக, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் முன்னேறி செல்வோமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அகாஸ்வேரு ராஜா தான் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீரும் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அவர்களுக்கு உதவி தேவையான நேரத்திலே நீர் அவர்களுக்கு உமது உதவி கரத்தை கொடுப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கஷ்டங்களின் மத்தியிலேயும் நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீர். வழி விலகி போகாதபடி நீர் அவர்களை கரம் நீட்டி தூக்கி விடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை சுற்றி இப்படி நடக்கிறதே, இது ஆண்டவருக்கு தெரியுமா என்ற கேள்விக்குறியோடு சந்தேகத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், கர்த்தர் அத்தனையையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீர் இந்த சூழ்நிலையிலேயும் தலையிட்டு உம்முடைய பிள்ளைகளை முடிவுபரியந்த காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, அநேகர் எங்களுக்கு கடிதம் எழுதி உங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. நீங்கள் கடிதம் எழுதும் போது உங்கள் விலாசத்தை எங்களுக்கு தெளிவாக எழுதி உங்கள் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. சங்கீதம் 115:13.